الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறைவளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களைச் சேர்ந்த தாபியீன்கள் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்குவாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை ஒரு உயர்தரமான உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறார். எங்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் தரப்பட்டிருக்கின்ற இந்த அவகாசம் மிகவும் சொற்பமானது, குறுகிய கால ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் விலை மதிக்க முடியாத அளவு பொறுமதியானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பல கட்டங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை வைத்திருக்கிறார். ஆலமுல் அருவாகையே கொஞ்ச காலம் இருந்தோம், பிறகு தாயுடைய வயிற்றுக்குள்ளே அந்த இருட்டான பகுதியிலே கொஞ்ச காலம் இருந்தோம், இப்பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் ஆலமுல் பர்சக் என்ற இன்னமொரு இருட்டான அறையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானம், பிறகு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எங்களுடைய முழு பரம்பரைய பாதுகாப்பானாக ஒன்றோ நரகம் அல்லது சுவர்க்கம், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குடும்பத்தோடு சுவர்க்கத்தை நசீபாக்குவானால் இரண்டு சிறைகளுக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறை இருட்டானது, நெருக்கடியானது, அது தாயுடைய வயிறு. 9-10 மாதங்கள் சுமாராக அந்த சிறைக்குள்ளே இருந்து வெளியே வந்திருக்கிறோம். அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தவன் திரும்ப அந்த சிறைக்குள் நுழைய முடியாது. அடுத்த சிறை, அதுவும் கபுரறை, அதுவும் இருட்டானது, அதுவும் நெருக்கடியானது. அந்த சிறைக்குள்ளே நுழைந்தவர் திரும்ப வெளியே வர முடியாது. தாயுடைய வயிற்றுக்குள்ளே நாம் இருக்கின்ற பொழுது ஏதாவது தப்புகள் தவறுகள் நடந்திருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். நிறம் குறைந்து அல்லது மிகவும் கருத்த நிறத்திலே ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை இடத்திலே கேள்வி கேட்கப்பட மாட்டாது, நீ ஏன் கருப்பாக பிறந்தாய், நீ ஏன் குறையோடு பிறந்தாய், நீ ஏன் கட்டையாக பிறந்தாய், நீ ஏன் நெட்டையாக பிறந்தாய், நீ ஏன் நோயாக பிறந்தாய், நீ முழுக்க குறைவுள்ளவனாக ஏன் பிறந்தாய் என்ற கேள்விக்கு அந்த இடத்திலே இடம் கிடையாது. ஏனென்றால் அதற்கு அந்த குழந்தை பொறுப்பாகுவதும் கிடையாது. மரணித்து விட்டால் நீ ஏன் குளிக்கவில்லை, அல்லது நீ ஏன் கபன் அணியவில்லை, நீ ஏன் உன்னை ஏன் தொழுவிக்கவில்லை என்று அந்த ஜனாதாவிடத்தில் கேள்வியும் கிடையாது. அந்த மனிதன் இறந்து போனால் அந்த இறந்த ஜனாதாவுக்கான கடமைகளை செய்வது பருவி கிபாயா என்ற நிலையில் ஊர் மக்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். நீ ஏன் முஸ்லிம்களுடைய மையவாடியிலே அடங்கவில்லை, நீ ஏன் அந்நியர்களுடைய மயானத்திலே புதைக்கப்பட்டாய் என்ற கேள்வி அந்த மனிதனுக்கு கிடையாது. அதை செய்ய வேண்டியவர்கள் பிற முஸ்லிம்கள். ஆனால் இந்த நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு காட்டியே தீர வேண்டும். அதற்கு நாம் பொறுப்பாளி. எந்த அளவுக்கு என்றால் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنْسَ إِلَّا لِيَعْبُدُونَ. இந்த உலகத்திலே இந்த மனிதர்களை ஜின்களை என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் இவர்களை நான் படைக்கவில்லை என்று குர்ஆன் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இந்த உலகத்துல எங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் அது வணக்கமாகத்தான் இருக்கிறது. அது நானும் நீங்களும் விடுகின்ற கொட்டாவியாக இருந்தாலும் சரி, அதையும் வணக்கமாக மாற்ற வேண்டும் எப்படி என்பதை ஏந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அவன் விடுகின்ற எத்துணை கொட்டாவிகள் அதுவும் அல்லாஹுவால் எண்ணப்படுகிறது, கணிக்கப்படுகிறது. அந்த கொட்டாவி போகின்ற பொழுதெல்லாம் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று வாய் திறப்படுகின்ற பொழுது இடது கை விரல்களினால் அந்த வாயை அடைத்துக் கொண்டு இந்த திக்ரை சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகிறது. நானும் நீங்களும் விடுகின்ற தும்மலை கூட அதை இபாதத்தாக எப்படி ஆக்க வேண்டும் என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். நாம் பார்ப்பதற்காக வேண்டி சிமிட்டுகின்ற ஒவ்வொரு கண் சிமிட்டல்களும் அல்லாஹுவால் கண்காணிக்கப்படுகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசுவதற்காக வேண்டி அசைக்கின்ற உதட்டு அசைவுகள், சிரிக்கின்ற சிரிப்பு, அதுல எந்த சிரிப்பு சந்தோஷமாக சிரிக்கிறோம், எந்த சிரிப்பை நக்கலாக சிரிக்கிறோம், யாரை பார்த்து கண் ஜாடை செய்து வாயை வளைத்து ஒரு வகையான கேவலமான சிரிப்பை சிரிக்கிறோம். முன்னால் செல்லுகின்ற ஒரு மனிதனை பார்த்து கண்ணினால் ஒரு மாதிரியாக காட்டுகின்ற, அல்லது ஒரு புதிய பெண்மணிகளை சந்திக்கின்ற பொழுது அந்த கண்ணின் மூலமாக ஏதாவது சங்கதி சொல்ல நினைக்கின்ற அந்த கண் சாடைகளை கூட அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே என்ன ஓட்டங்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளந்து கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் நடப்பதற்காக வேண்டி எடுத்து வைக்கின்ற எட்டுக்களாக இருந்தாலும் சரி, பேசுவதற்காக வேண்டி அசைக்கின்ற உதட்டு அசைவுகளாக இருந்தாலும் சரி, பார்ப்பதற்காக வேண்டி சிமிட்டுகின்ற கண் சிமிட்டல்களாக இருந்தாலும் சரி, இதற்கு கேள்வி இருக்கிறது. இதற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பொறுமதியான உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு தடவை எங்களை விட்டு போய்விட்டது என்றால் திரும்ப கிடைக்காது. ஒரு தடவை எங்களை விட்டு போய்விட்டது என்றால் திரும்ப கிடைக்காது. எனவே இருக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த காலம் இருக்கிறது ரொம்ப பயங்கரமான காலம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை வர்ணிக்கின்ற பொழுது சொன்னார்கள், வஇன்ன உம்மத்துக்கும் ஹாதிஹி, இந்த உம்மத் இருக்கிறதே, உங்களுடைய இந்த சமுதாயம் இருக்கிறதே, ஜுஇல ஆஃபியதுஹா ஃபி அவ்வலிஹா, இந்த உம்மத்துடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் அதனுடைய ஆரம்ப பகுதியிலே வைத்திருக்கிறார். எவ்வளவு நிம்மதியான, எவ்வளவு சுதந்திரமான சஹாபாக்களுடைய காலம், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், கலீஃபாக்களுடைய காலம், எவ்வளவு நிம்மதியான காலமாக இருந்தது, எவ்வளவு ஆரோக்கியமான காலமாக இருந்தது. அதனுடைய ஆரோக்கியம் அதனுடைய ஆரம்ப பகுதியிலே தான் இருக்கிறது. கைருல் குருனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும்,
இந்த உலகத்திலே கடந்து போகின்ற நூற்றாண்டுகளில் எல்லாம் ஆக சிறந்த நூற்றாண்டு எந்த நூற்றாண்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த நூற்றாண்டு, பிறகு அதற்கு அடுத்து வருவது, பிறகு அதற்கு அடுத்து வருவது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த உம்மத்துடைய சீர்கேடு, இந்த உம்மத்திலே பலாய்களும் பித்னாக்களும் குழப்பங்களும் சோதனைகளும் நிறைந்த பகுதி அதனுடைய இறுதி பகுதி என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். வஸயுஸீவு ஆஹிரஹா பலாஉன் வ உமூருன் தும்கிரூனஹா. இறுதியில என்ன ஏற்படும்? நிறைய குழப்பங்கள், நிறைய பித்னாக்கள், நிறைய சோதனைகள். ஒவ்வொரு சோதனைகள் உங்களுடைய செவிகளை தட்டுகின்ற பொழுதெல்லாம், உங்களுடைய காதுக்கு கேட்கின்ற பொழுதெல்லாம், இப்படி நடந்திருக்க கூடாதே என்று அந்த பிரச்சனைகளை உங்களுடைய உள்ளம் வெறுத்து ஒதுக்குமே, அப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். தமூது கமௌஜில் விஹார், கடல் அலைகள் மாதிரி அந்த குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். கடல் அலைக்கு ஓய்வு கிடையாது, கடல் இருக்கும் வரைக்கும் அலை அடித்துக் கொண்டே இருக்கும். இந்த உலகம் இயங்கும் வரைக்கும், இந்த சூரியன் உதிக்கும் வரைக்கும், இந்த பூமி சுற்றும் வரைக்கும், உலகத்திலே கடைசி காலத்திலே குழப்பங்களும் பித்னாக்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். கடல் அலை மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக, இது முடிந்து விட்டால், இது முடிந்து விட்டது, அடுத்த நிகழ்வை பார்ப்போம் என்று மூச்சு விடுவதற்கு முன்னால் அடுத்த பிரச்சனை வரும். கண்டியில் இருந்து கொழும்புக்கு வருகின்ற பொழுது ஒரு பெரும் நீல ஒரு வாகனம் வரும், ஒரு கண்டெய்னர் வரும், அல்லது பிரம்மாண்டமான ஒரு லொரி வரும். எப்படியாவது இதை முந்திவிட வேண்டுமே என்று பின்னால் வருகின்ற சின்ன வாகனத்திலே வருகின்ற சாரதிகள் டிரைவர்மார் முயற்சி செய்வார், ட்ரை பண்ணுவார். ஒரு மாதிரி சிக்னலை போட்டுக்கொண்டு அங்கு காவல்காரர்கள் இருப்பார்களா, கேமராக்கள் இருக்கிறதா, ஹை ஸ்பீட் குடிப்பானா, இத்துணை பிரச்சனைகளையும் மீறி உயிரை பணயம் வைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிதித்து அதை அப்படியே தாண்டி முந்தி வந்து பெருமூச்சு விடவில்லை. ஒரு கேவை எடுக்கின்ற பொழுது இதோ இன்னும் ஒரு நீல ஒரு பௌசர் போய்கொண்டிருக்கு, தலையில் கையை வைப்பார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகமும் அப்படித்தான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை, இதை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று அவன் சங்கடம் கட்டிக்கொண்டு இரவு பகலாக ஏறாத படியேறி இறங்கி அதை முடித்துவிட்டு ஒரு நாள் இரவு நிம்மதி பெருமூச்சு விடமாட்டான். இதோ அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிவிடும். இதுதான் உலக வாழ்க்கை. கனியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இறுதி பகுதி நிறைய குழப்பங்களும் பித்னாக்களும் நிறைந்ததாக இருக்கும். தனிப்பட்ட ரீதியிலும் அந்த குழப்பம் வரும், சமூக ரீதியிலும் அந்த குழப்பம் வரும், நாடலாவிய ரீதியிலும் அந்த குழப்பம் வரும், உலகளாவிய ரீதியிலும் அந்த குழப்பம் வரும். எது வரைக்கும் என்றால் யஜூஜு மஜூஜு வரும் வரைக்கும் இந்த உலகத்திலே குழப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கும். வஜஅல்னா பஅதுக்கும் லிபஅதின் ஃபித்னா, உங்களில் சிலர் சிலருக்கு சோதனையாக இருப்பார், சிலருக்கு சிலரால் பிரச்சனை, ஒன்று தன்னுடைய உடம்பால் பிரச்சனை, நோயினால் பிரச்சனை, அல்லது கட்டிய மனைவியினால் கணவனுக்கு பிரச்சனை, அல்லது அந்த கணவனினால் மனைவிக்கு பிரச்சனை, அல்லது இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளால் பிரச்சனை, அல்லது பக்கத்து வீட்டுக்காரனால் பிரச்சனை, அல்லது ஆட்சியாளனால் பிரச்சனை, ஊர் தலைவனால் பிரச்சனை, உலக தலைவர்களால் பிரச்சனை. உங்களில் ஒருவரை ஒருவருக்கு நாம் ஃபித்னாவாகவே இந்த உலகத்திலே வைத்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ரூதை பிரச்சனையாக வைத்திருந்தார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சமூது கூட்டத்தை பிரச்சனையாக வைத்திருந்தார், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதை பிரச்சனையாக வைத்திருந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனை பிரச்சனையாக வைத்திருந்தார், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூஜஹிலை பிரச்சனையாக வைத்திருந்தார். நிம்மதியாக இந்த உலகத்திலே யாரும் வாழ முடியாது, யாரோ யாருக்கோ பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அத்துணை சோதனைகளையும் தாண்டி, அத்துணை தடைகளையும் தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் என்னுடைய முழு நோக்கம் என்று உறுதியாக ஈமானோடு நிலைத்திருந்து மௌத்து வரைக்கும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிபவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய முடிவிலே சொல்லுகிறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பமன் அஹப்ப ஐயுஸஹஹானின்னார், உண்மையிலே பிரச்சனை என்றால் ஆகப்பெரிய பிரச்சனை ஒரு மனிதன் நரகத்திற்குள்ளே போவதுதான். என்ற இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஒரு பிரம்மாண்டமான கடலிலே முங்கி எடுக்கப்பட்ட ஊசியின் நுனியிலே ஒட்டி கிடக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமன், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களும் அப்படித்தான். சுவர்க்கத்திலே அல்லாஹுவால் தயார் செய்து வைத்திருக்கின்ற இன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அதுவும் கடலிலே முங்கி எடுக்கப்பட்ட அந்த ஊசியின் நுனியிலே ஒட்டி இருக்கின்ற ஒரு துளி தண்ணீருக்கு சமன். உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு சோர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நோன்பு பிடிக்கின்ற பொழுது இருக்கின்ற வருத்தத்தை விட நோன்பு திறந்த பிறகு வருத்தப்படுகிறோம். ஆனால் திறக்கின்ற பொழுது ஆவலோடு ஆசையோடு அந்த பேரீத்தம்பழத்தையும் அங்கு ஊற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற கஞ்சியையும் அங்கு பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஷோட்டீஸையும் பார்த்து ஏக்கத்தோடு இருக்கிறோம். நோன்பு திறந்ததற்கு பின்னால் தராவி சொல்ல முடியாமல் திண்டாடுகிறோம். திறக்காமலே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. தின்னுகின்ற பொழுது, கஞ்சை பருகுகின்ற பொழுது, பேரீத்தம்பழத்தை வாயிலே திணிக்கின்ற பொழுது இன்பமாக இருந்தது. இன்பத்திற்கு பின்னால் ஒரு சோர்வு. பசியோடு இருப்போம், சாப்பாடு இன்பமாக இருக்கும், முடிந்ததற்கு பின்னால் ஏண்டா சாப்பிட்டேன் என்று இருக்கும். இதான் உலகம். ஆனால் சுவர்க்கத்திலே அப்படி கிடையாது. எனவேதான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு. என்ன, உலகத்தில் எங்களுக்கு ஒரு பல்வலி வருகிறது, பல்வலி வருகிறது. சில பேருக்கு அந்த பல்லை பிடுங்க முடியாது. எவ்வளவுதான் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டாலும் அவருக்கு மறுத்து போகாது வாய் தளத்தைதான். அடிச்சு பார்ப்பாரு, இப்பொழுது தட்டி பார்ப்பார், ஏதாவது உணர்வு இருக்கிறதா? இருக்கிறது டாக்டர். அது எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டேனே. உங்கள் உடம்பை பரிசோதிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேருடைய இரத்தத்துக்கு, சில பேருடைய உடம்புடைய அமைப்புக்கு அவர்களுக்கு அந்த மயக்க மருந்து வேலை செய்யார். இவர்கள் ரொம்ப பிரச்சனைக்குரியவர்கள். சிறியோர் ஆபரேஷன் கூட அவருடைய உடம்பிலே செய்ய முடியாமல் தடுமாறுவார். குறைந்தபட்சம் ஒரு பல் கலட்டுவதை கூட அவர்களால் தாங்க முடியாது. ஆனால் உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆபரேஷன்கள் நடக்கிறது. பைபாஸ் ஆபரேஷன் செய்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அல்ல அப்படியான பயங்கரமான வியாதிகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானார். அவருடைய மேனியில் இருக்கின்ற ரோமங்கள் எல்லாம் அப்படியே வலிக்கப்பட்டு அவர் அப்படியே பரிசுத்தமாக்கப்பட்டு இறுதியாக அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போகின்ற பொழுது குடும்பங்களுக்கெல்லாம் இறுதி பயணம் சொல்லிவிட்டு இரண்டரக்கா தொழுதுவிட்டு அங்கிருக்கின்ற அந்த ரூமையும் அங்கிருக்கின்ற டாக்டர்மார்களுடைய பயங்கரத்தையும் அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடையையும் அவர்களுடைய அந்த முகத்தை மூடி இருக்கின்ற அந்த திரைகளையும் அவர்களுடைய கையிலே இருக்குகின்ற மின்னுகின்ற ஆயுதங்களையும் பார்த்து திண்டாடிக்கொண்டு நடுக்கத்தோடு கண்ணீரோடு இறுதியாக மனைவி மக்களை பார்த்து கையசைத்து விட்டு அவர் உள்ளே செல்வார். அவர் படுக்க போடப்படுவார். ஆபரேஷனுக்கு தயாராகிறது மட்டும் தெரிய வரும். கண் விழித்து பார்ப்பார். முன்னால் மங்களாக அந்த ஆபரேஷனை செய்த டாக்டர் நின்று கொண்டிருப்பார். தலையை தடவி கொண்டிருப்பார். அங்கும் இங்கும் முழித்து பார்ப்பார். தலையை கீழே போட முடியாது. டாக்டரிடத்திலே கேட்பார், தயாராகிவிட்டீர்களா, ஆபரேஷன் நடக்க போகிறதா? டாக்டர் சொல்லுவாரு, உங்களோட ஆபரேஷன் சக்சஸா முடிந்து விட்டது. அதுக்கு பின்னால்தான் மெதுவாக பார்ப்பார். மேல் கை அனைத்தும் பெண்டேஜ்களால் சுற்றப்பட்டு ஒரு வெள்ளை கபனிலே இடப்பட்ட ஜனாதாவை போல காட்சி அளிப்பார். அத்துணைக்கும் அவருடைய நெஞ்சு பிளந்து அவருடைய ஹார்ட்டை வெளியே எடுத்து அதுவரைக்கும் அவருக்கு ஒரு மெஷினை பொருத்தி அவர்களுடைய ஹார்ட்டை கவர் பண்ணுவதற்காக அல்லாஹுவால் அமைக்கப்பட்டிருக்கின்ற உறுதியான எலும்புகள் எல்லாம் அப்படியே பலகை தரிப்பது போன்று தரிக்கப்பட்டு அத்துணை வெட்டி கொத்துகளும் அந்த உடம்புக்குள்ளே நடந்திருக்கிறது. ஆனால் இவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ற நிலை அல்லாஹ் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய நியமத்து கண்ணியமானவர்களே. தப்பித்தவரி அல்லாஹ் விரோதிக்கு கூட அந்த நிலையை உருவாக்க கூடாது. இப்படியான ஒரு பயங்கரமான டாக்டர்மார்களுடைய ஒரு போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது இடையிலே அவருக்கு உணர்வு வந்துவிட்டார். எத்துணை கோடி இருந்தாலும், எத்துணை தங்க மாளிகையிலே வாழக்கூடியவராக இருந்தாலும் அவரால் அதை தாங்க முடியுமா? துடித்து போய்விடுவார். மிக பிரம்மாண்டமான வானத்திலிருந்து தூக்கி வீசப்படுவது போன்ற ஒரு நிலை அவருக்கு வரும். அதோடு அவருடைய காலம் முடிந்துவிடும். ஆனால் நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நாருல்லாஹில் மூக்கதா அல்லதி தஃபலிஹு அலல் அஃபிதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நரக நெருப்பு உடம்பில் எங்காவது ஒரு தொங்கலை போய் டெஸ்ட் பண்ணி விட்டது என்றால் அது ஊடறுத்து கொண்டு போய் அவர்களுடைய கல்புகளை குதறிவிடும், கவ்விவிடும். உலகத்தில் நெருப்பு எங்கட கையில பட்டுச்சுட்டா பட்ட இடத்தை மாத்திரம் அது சுட்டரிக்கும். ஏதோ தெரியாமல் பட்டு விட்டது, அவசரமாக கையை எடுத்துக் கொள்வோம், ஏதாவது தேனை ஏதாவது மருந்து மாத்திரைகளை பூசினால் அந்த எரிகாயம் நெருப்பு பட்ட இடத்தில் மாத்திரம் தான் இருக்கும். ஆனால் நரக நெருப்பு பட்ட உடனே அபூ தாலிபுக்கு ஒரு நெருப்பினாலான ஸ்லீப்பரை தான் அல்லா போடுவான், அவருடைய தலையில் இருக்கின்ற மூளை கொதித்து வெளியே கசிந்துவிடும் என்றால் அவ்வளவு தூரம் அது ஊடறுத்து கொண்டு அதனுடைய கொடூரம் அவ்வளவு உலக நெருப்பை விட 70 மடங்கு பவரான அந்த நெருப்பு. தும்மலா யமூது ஃபீஹா, அத்தனையும் நடக்கும் ஆனால் அவருக்கு மௌத்து வராது. கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே. எனவேதான் உண்மையான பிரச்சனை என்பது ஒரு மனிதன் நரகத்தில் போறதுதான். உலகத்தில் எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டும், உங்களுக்கு மட்டுமல்ல பிரச்சனை, அந்த காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை தான். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனால் அவர்களுக்கு பிரச்சனை, கொலக்காரனாக மாறுகின்ற அளவுக்கு காபீல் உருவாகினார். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிரச்சனை. எந்த பிரச்சனை வருகிறது என்பது அல்லாஹ்வுடைய முடிவு அல்ல. அந்த பிரச்சனை எப்படி சமாளித்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம் என்பதுதான் எங்களுக்குரிய சோதனை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு வயதுகுல ஜன்னா, சுவர்க்கத்திலே நுழை வைக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, ஃபல் தஹ்தீஹி மனியத்துஹு வஹுவ யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த பிரச்சனையின் உச்சகட்டம் என்ன? மௌத் ஆகிறது. சஹாபாக்கள் மௌத்தை பற்றி என்ன சொன்னார்கள்? உங்களிடத்திலே மதுவை விரும்புபவர்களை விட எனக்கிட்ட இருக்கின்ற கூட்டம் மரணத்தை விரும்புகிறார்கள். அதுவரைக்கும் உன்னால் எதையும் எங்களிடமிருந்து அசைக்க முடியாது. ஆக உச்சகட்ட மரணம், அதற்கு பின்னால் எதுவுமே கிடையாது. அந்த மரணமே வரட்டுமே, ஆனால் நீங்கள் உண்மையான ஜெயசீலர்களாக எப்பொழுது மாறுவீர்கள் என்றால் அந்த மரணம் வருகின்ற பொழுது உங்களுடைய கல்புகளில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல் நீங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், என்ன பிரச்சனைகள் வரட்டும், தலை வீர்த்து ஆடட்டும், ஆனால் மௌத்து வந்து விடுகிறதா, உண்மையான முஸ்லீம்களாக தவிர நீங்கள் மௌத்தாகி என்னிடத்திலே வந்துவிடக் கூடாது. கனிமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். சுபஹானம். இப்பொழுது யாராவது 110 வயசு ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டால் உள்ள மீடியாக்கள் எல்லாம் அந்த வயது முதிர்ந்தவரை பேட்டி எடுக்க விரைந்து விடுவார்கள். ஏனென்றால் உலகமே ஆச்சரியப்படும், 110 வயசுல வாழ்கிறார்கள். அதே 120 ஆகினால் இன்னும் ஆச்சரியம் அதிகரிக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் அவருடைய இறுதி கட்டத்திலே கேட்கப்பட்டது, 950 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருப்பீர்கள், எவ்வளவு பெரிய அனுபவசாலியாக இருப்பார், இந்த உலகத்தை நீங்கள் எப்படி அடைந்து கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள், ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு 2 வாயல்கள், முன்வாசல் அடுத்தது பின்வாசல், முன்வாசலால் நுழைந்து எந்த விதமான தாமதமும் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து நடந்து பின்வாசலால் வெளியேறினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போன்றிருக்கிறது என்று 950 ஆண்டுகளை சித்தரித்தார். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள், 60-70 இடைப்பட்ட இந்த குறுகிய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு எவ்வளவு குழப்பம், எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளவு ஃபித்னா. இதே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு 500 வருஷத்தை தந்திருந்தார். சுபஹானல்லாஹ், கால் பிடரியில படுகின்ற வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய முயற்சி இருக்கும். அல்லாஹ் பாதுகாத்து விட்டால் குறுகிய காலத்தை தந்திருக்கிறான். 950 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் ஒரு வீட்டினால் போய் பின்வாசலால் வெளியேறிய மாதிரி தான் இந்த உலகத்தை கண்டேன் என்றால் எங்களுடைய காலம் எம்மாத்திரம்? பாதிரு பில் அமாலி ஸபா, 7 விஷயம் வர்றதுக்குள்ளே இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அமலில் ஈடுபடுங்கள். ஹல் தம்புரூன இல்லா இலா ஃபக்ரின் முன்சின், அந்த ஏழையும் பட்டியல் போடுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை மறக்கடிக்க செய்கின்ற வறுமை உங்களை தேடி வரும். இப்பொழுது சுகதேகியாக இருக்கிறோம், இப்பொழுது செல்வ செழிப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமீபத்திலே இதே தலைநகர் பகுதியிலே ஒரு முக்கியமான பள்ளிவாசலிலே எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக நடந்த ஒரு கலவரத்துடைய முடிவிலே அந்த கட்டத்தின் ஒரு அமைப்பிலே ஒரு ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நேற்று 22 கோடி ரூபாவுக்கு சொந்தமாக இருந்தவர் இன்று ஒரு பிளாஸ்டிக் கதிரையிலே அமர்ந்து கொண்டு ஒரு அனாதை பாடசாலையில் அனாதைகளை, அதாவது எதற்குமே சக்தியற்று திக்குமுக்காடி போனவர்கள், திணறி போனவர்கள், வீடுகளை இழந்தவர்கள், உணவுகளை இழந்தவர்கள், இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடசாலையில் அமர்ந்து கொண்டு அங்கு சமைக்கின்ற சாப்பாட்டுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கதியை சொன்ன நேரத்திலே மிம்பர் மேடையிலிருந்து இறங்குகிறேன், சம்பந்தப்பட்டவர் வருகிறார். அதனர் 22 கோடி அல்ல, 23 கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்தேன் முந்தநாள், ஆனால் இன்று அனைத்தையும் இழந்து ஒரு மொட்டை மரமாயிருக்கிறேன். நீங்க சொல்ல அந்த ஞாபகப்படுத்திய அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, நான் தான் என்று நேரடியாக வந்து சொல்லுகிறார். அதுல சல்லல்லாஹு இதைத்தான் சொன்னார், நாளைக்கு என்ன ஏது நடைபெறும் என்று தெரியாது, திடீரென்று வறுமை வந்துவிடும். அந்த வறுமைக்கு எப்படி வரைவிலக்கணம் சொன்னார்கள், முன்சின் அல்லாஹுடைய அல்லாஹுவை ரசூலை மார்க்கத்தை கடமையை தொழுகையை மறக்கடிக்க செய்கின்ற வறுமை. தக்பீர் கட்டினாலும் நாளை குழந்தைக்கு மருந்தெடுக்க வேண்டுமே, கிளினிக் செலவுக்கு வேண்டுமே, திடீரென்று மனைவியுடைய விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டார்களே, இன்று 5 சதம் கையில கிடையாது, எடுத்த கடைக்கும் கடனை கொடுக்கவில்லை, அவனும் கடனுக்கு சாமான் தரமாட்டான், இவ்வளவு சிக்கலோடு ஒரு மனிதன் தக்பீர் கட்டினால் விதிவிலக்கானவர்கள் இருப்பார்கள். எந்த தொழுகைதான் ரூஹானியத்தான தொழுகையாக இருக்கும்? வறுமை என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். குஃப்ரோடு சேர்த்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், உன்னை நிராகரிக்கின்ற அந்த பஞ்சமா பாதகமான அந்த பாவச்செயலை விட்டும், என்னை வாட்டுகின்ற வறுமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். திடீரென்று வறுமை வந்து விட்டால் எங்களால் நிம்மதியாக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அது வருவதற்குள்ளே இருக்கின்ற சந்தர்ப்பத்தையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் வாகனங்களையும் வீடுகளையும் பயன்படுத்தி அத்துணை இடங்களிலும் அல்லாஹுடைய விக்கர், அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய இபாதத், அல்லாஹுடைய வணக்கத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். அவுதினன் முசுகின் அல்லது அளவுக்கு மீறி அநியாயம் செய்ய தூண்டுகின்ற செல்வம் வரும். சில பேருக்கு அந்த செல்வம் தக்பீர் கட்டினாலும் அந்த போன் விட்டு வைக்காது, ஜுமாவுக்கு வருவதாக இருந்தாலும் அந்த ஹேண்ட் போனை ஓப் பண்ணி கொள்ள முடியாது. 125 கோடி ரூபா பெறுமதியான ஒரு பிசினஸ் டிஸ்கஸிங்ல இருக்கிறது, அவன் ஒரு அண்டியன், எந்த நேரம் பேசுவான் என்று தெரியாது. ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்பர் மேடையில இமாம் ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது கதைப்பவன் கழுதைக்கு சமன் என்றார். கழுதையுடைய முதுகிலே பெரும்பெரும் தப்சீருடைய ஹதீஸுடைய கிரந்தங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய முதுகிலே இருப்பது தப்சீர், தன்னுடைய முதுகிலே இருப்பது ஹதீஸ் என்பதற்காக வேண்டி அந்த கழுதை அது ஒரு நாளும் மேதையாக போவதில்லை, அது கழுதைதான். அவ்வளவு பொக்கிஷத்தை தன்னகத்திலே வைத்துக் கொண்டும் எப்படி கழுதையாக அது நடமாடுகிறதோ அத்துணை ஹதீசுகளும் உபதேசங்களும் நிகழ்த்தப்படுகின்ற மிம்பர் மேடையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இமாம் தன்னுடைய சகோதரனை பார்த்து ஒரு வார்த்தை பேசினால் இவன் கழுதைக்கு சமன் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ஹேண்ட்போனை அணைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு பிஸியாக இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இந்த செல்வம் வந்தாலும் உங்களால் சீராக அமல் செய்ய முடியாமல் போய்விடும், அதற்குள்ளே இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமலிலே ஈடுபடுங்கள். அவ்மரதின் முஸ்லிம் கெட்ட நோய் வியாதிகள் வரும், அல்லாஹ் பாதுகாக்கவே. அந்த நோய்களை பற்றி வர்ணிக்க முடியாது எத்தனை பேர். திடீரென்று இடைக்கு இடையே இது போன்ற விடுமுறை காலங்களிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளிகளை போய் நலன் விசாரிப்பது, எங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து சென்று அந்த நோயாளிகளை காண்பிப்பது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஆரோக்கியம் விலைமதிப்பற்றது, சுபஹானல்லாஹ், வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. குனிந்து நடந்து எழுந்து இருக்க முடியாமல் படுக்கைக்கு, சில பேர் படுக்கையிலே இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே, அவர்கள் படுக்கையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய முதுகிலே ஏற்படுகின்ற புண்ணை துப்புரவு செய்ய ஒவ்வொரு நாளும் 4 மணித்தியாலம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வைத்து பரிசுத்தமாக்கப்படுகிறார். உயிர் போய் போய் வருகிறது, உயிர் போய் போய் வருகிறது. ஏனென்றால் அசைய முடியாது, ஒரே மாதிரி படுத்த படுக்கை, சாப்பிட முடியாது, உணர்வு இருக்கிறது பேச முடியாது, கண் இருக்கிறது திறக்க முடியாது. இப்படியான நோயாளிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த உடம்புடைய சூட்டின் காரணத்தினால் அது புண்ணாகி அந்த புண்ணை துப்புரவு செய்கின்ற பொழுது ஏறுகின்ற அந்த துருவாடை, அந்த வாடிலே கூட இருக்கின்ற நோயாளிகளுக்கும் இருக்க முடியாத அளவுக்கு துன்பப்படுகின்ற நோயாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார். எத்தனையோ நோயாளிகளை நலன் விசாரிக்கிறோம். இன்னும் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் தெரியாது, அதற்குள்ளே என்னென்ன நோய்கள் வரும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கவேன். எனவேதான் ஒவ்வொரு அவானுக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே நீங்கள் உங்களோட ஆபியத்திற்காக துவா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் இதாக பிறந்தால் இதுக்கு முன்னால் அமல் செய்து கொள்ளும், அல்லது முதுமை வந்துவிடும் அதற்கு முன்னால், இதை யாராலும் மறுக்க முடியும். இந்த 7 அம்சங்களையும் பாருங்கள். ஒன்றில் தப்பினால் ஒன்றிலே மாட்டுவோம், ஒன்றிலிருந்து தப்பினால் ஒன்றிலே மாட்டுவோம், நோயிலிருந்து தப்பினால் முதுமையிலே மாட்டுவோம். அதற்கு வைத்தியம் இருக்கிறதா, அதற்கு மாத்திரை இருக்கிறதா? யாருக்காவது லஞ்சம் கொடுத்து போகின்ற வேலை தடுத்து நிறுத்திக் கொள்ள முடியுமா? முடியாது. அதிலிருந்தும் நாம் எங்களுடைய உடம்பை முடியுமான அளவு பயிற்சிகளை செய்து இரும்பாக வைத்திருக்கிறோம். அவில் மவுத், மவுத் வந்துவிடும், அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, அதற்கு வயசு வித்தியாசம் பார்க்காது, அது தைரியசாலி அது பலஹீனமானவன் என்ற பாகுபாடு பார்க்காது, திடீர் என்று வந்து பிடித்துக் கொள்ளும். அதிலிருந்தும் தப்பினீர்களா, தஜ்ஜால் வருவான். ரொம்ப பயங்கரமான பித்னா இந்த உலகத்திலே, அவனுடைய வருகை நெருங்கிவிட்டது, அவனுடைய வருகை நெருங்கிவிட்டது. அவன் வருகின்ற பொழுது இஸ்பஹானில் இருந்து 70,000 யகூதிகள் அவனோடு கைகோர்ப்பார்கள். ஒரு ஆச்சரியத்தை நவீன உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த ஹதீஸிலே வர்ணிக்கப்பட்ட அந்த இஸ்பஹான் என்ற ஊர் ஈரானிலே தான் இருக்கிறது. ஈரானும் யகூதியும் ரெண்டும் ஜெம்ம பகை போன்று உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஈரானில் இருக்கின்ற இஸ்பஹான் என்ற ஊரிலே தற்பொழுது யகூதிகளுடைய பதிவு 40,000 பேர் இருக்கிறார். 70,000 உயர்ந்து விட்டால் தஜ்ஜாலுடைய வருகை வந்துவிடும். தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். குத்தி வெளியே எடுத்தால் அந்த வாளிலே ரத்தம் இருக்கும். குத்தி மக்களிடத்திலே காண்பிப்பார்களாம், குத்தினால் செத்து போகிற சதைக்குள்ளே சருகி இறங்கிய கட்டியிலே வெளியெடுக்கின்ற பொழுது ரத்தம் தோய்க்கப்பட்ட ஒருவனையா, முட்டாள்களா, நீங்கெல்லாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டீர்கள், இல்லை இப்பொழுது நாம் இவனை மறுக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று. அந்த நேரத்தில் ஈமான் கொள்பவர்களுடைய எந்த ஒரு ஈமானையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டார். இந்த பிரச்சனை வரும் வரைக்குமா அமல் செய்யாமல் இருக்கிறீர்கள்? அவனிடத்திலிருந்து தப்பினாலும் கூட கியாமத்துடைய நாள் இருக்கிறது, அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. உலக முடிவுன்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு முன்னால் யாரோ ஒரு திரைப்படம் எடுத்தாங்க, அதுல எல்லா உலகமும் அழிகிற மாதிரியும் தண்ணியால் நிரம்புகிற மாதிரியும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பலிலே மக்கள் ஏறி தப்பிப்பது போலவோ, அல்லது ஒரு ஆகாய விமானத்திலே ஏறி தப்புறது போலவோ அவன் அதை சித்தரித்திருக்கிறான். ஏனென்றால் உலக அழிவை பற்றி முட்டால் அவ்வளவுதான் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய ரப்பி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சூரியன் சுருட்டப்பட்டு கடலிலே எரியப்படும், அந்த சூரியனுடைய நெருப்பும் கடலுக்கு கீழால் உள்ள நெருப்பும் சேர்ந்து எரிய ஆரம்பித்துவிடும். கடல் எரிந்தால் எந்த தண்ணீரை அணைத்து அணைப்பது? வானம் இடிந்துவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், பூமி வெடித்துவிடும், மலைகள் தூசாக பறக்கும், கடல் தண்ணீர் அப்படியே பூமியை விழுங்கும். எங்கு ஓட, எங்கு தப்ப, யார் மீவார்கள்? யாரும் இல்லை. மலக்குமார்கள், மனிதர்கள், ஜிங்கள், மிருகங்கள், அல்லாஹுவை தவிர இந்த உலகத்திலே யாருமே உயிரோடு இருக்க மாட்டார்கள். அந்த நாள் வந்தால் உன்னால் தப்பிக்க முடியாது. இதுல 7 எதிலே ஒன்றுல மாட்டாமல் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. எனவே எங்களுடைய முடிவு பரிசுத்த ரப்பை சந்திப்பது. குழப்பம் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை கூட கண்ணியமானவர்களே ஈமானோடு வளர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். எது வந்தாலும் கூட உச்சகட்டம் மௌத்து வரும். அந்த மௌத்து வருகின்ற பொழுது ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இதைத்தான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த குறுகிய காலத்திலே இந்த ஃபித்னாவுடைய ஜமானிலே ஈமானில் நாங்களும் உறுதியாகி எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஈமானுடைய பாடங்களை போதிக்கக்கூடிய, அதை உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்யக்கூடிய அந்த ஈமானியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யாழ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்துவிட்டோம் ரஹ்மானே, அத்துணை பாவங்களை நீ மன்னித்து தருவாயா. எதிர்காலத்திலே என்னென்னமோ பாவங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று வேறு திட்டம் கூட போட்டிருக்கிறோம் யாழ்லா, அந்த பாவ திட்டத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து தருவாயா. பாவம் என்றால் ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை தந்தருவாயா. உனக்கு விருப்பமான அமளி பாதத்திலே ஆசை ஆர்வத்தை நசீபாக்குவாயா. யாழ்லா எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்து தருவாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உயர்த்தி உருவாக்கிய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை பறக்க செய்வாயா. அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. கொடிய பயங்கரமான வியாதிகள் ஆபத்தான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்துகிறப்பே, எங்களால் தாங்க முடியாத நோய்களை தங்களை சோதிச்சிறார் யாழ்லா, எங்களால் செலவழிக்க முடியாத நோய்களை தந்து எங்களை சோதிச்சிறார் யாழ்லா, எங்களுடைய பரம்பரையை பாதுகாத்து தருவாயா. எங்களுடைய கடைசி காலத்தை யாருக்கும் கஷ்டமான காலமாக ஆக்கிறாரே யாழ்லா. எங்களையால யாரையும் நீ கஷ்டப்படுத்தி விடாதே நாயனே. எங்கள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நஜீசுகளை எந்த தங்கு தடையும் இல்லாமல் எப்படி நீ இயற்கையாக அதை வெளியேற்றக்கூடிய ஏற்பாட்டை செய்திருக்கிறாயோ, மௌத்து வரைக்கும் அதிலே ஆபியத்தை தந்திரு யாழ்லா. அதிலே தடைகளையும் அடைப்புகளையும் வைத்து எங்களை சித்திரவதப்படுத்துகிறாரே யாழ்லா. அந்த அசுத்தங்களை நாங்களாக சுய உணர்வோடு இருக்கும் பொழுதே, எங்கள் இடதுகரத்தாலே கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே எங்களை மௌத்தாக்கிறியா அல்லா. எங்களுடைய அசுத்தங்களில் மனைவியோ பிள்ளைகளோ பிற சகோதர சகோதரிகளோ கையடிக்கும் வரைக்கும் உள்ள நிலைமையை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக சொர்க்கத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நசீபாக்கிறியா அல்லா. நாட்டு நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்திரியா அல்லா. ரஹ்மத்துடைய மழை எங்களுடைய மண்ணுக்கு தந்திரியா அல்லா. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நசீபாக்கிறியா அல்லா. குறிப்பாக விசேஷமாக இந்த உலகத்திலே நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு எழுதப்பட்ட மூச்சுக்கள் விரும்பியோ விரும்பாமலோ போய்கொண்டிருக்கிறது ரப்பே. இறுதி மூச்சு எந்த மூச்சு என்று தெரியாது யாருலா. அந்த ஒரு வினாடி தான் எங்களுடைய நரகத்தை சுவர்க்கத்தை தீர்மானிக்க போகிறது ரப்பே. அந்த வினாடியை உனக்கு விருப்பமான ஒரு அமலோடு இருக்கும் பொழுது நீ எடுத்துக்கொள்வாயா. சுஜூதிலே இருக்கும் பொழுதோ அல்லது உதுவோடு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது உனக்காக நோன்பு வைத்திருக்கும் பொழுதோ அல்லது உன்னுடைய ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக எஹ்ராம் கட்டிய நிலைமையிலேயோ அப்படியான உனக்கு விருப்பமான ஒரு அமலோடு எங்கள் கடைசி மூச்சை வாங்கி கண்ணியமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற மௌத்தை தந்திரியாலா. சிரித்த முகத்தோடு சுவர்க்கத்துடைய காட்சிகளை இறுதியாக பார்த்து ரசித்த முகத்தோடு எந்த கவலையும் பயமும் இல்லாதவர்களாக கலிமாவை உரத்த குரலிலே சொன்னவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற இந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனைவிகளுக்கும் எங்களுடைய தாய் தகப்பன்மார் எங்களுடைய பரம்பரைக்குமே நசீபாக்கிறியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக.